காற்றாகி வந்தோம், கடலாகி வந்தோம். காதோரம் ஒரு செய்தி சொல்வோம், காதோரம் ஒரு செய்தி சொல்வோம். கரும்புலியாகி நின்றோம்.
எதிர்காலத்தில் மேற்கொள்ளப் போகும் ஒரு கரும்புலி நடவடிக்கைக்கு முன்னதாக ஒரு அனுபவத்தை அவள் பெற வேண்டும் என்பதே இந்த பயணத்தின் நோக்கம். முன்பின் அறிமுகமில்லாத எதிரியின் தளத்தில் அவள் நிலை பெற இந்த பயண அனுபவம் அவளுக்கு கை கொடுக்கக்கூடும். எந்த வேளையும் விழிப்போடு இருக்கும் பகைவரின் கண்களுக்குள் எட்டுப்படாது நிற்க நிறைந்த திறமையும் சாமர்த்தியமும் வேண்டும். சிறு சந்தேகம் எழுந்தால் கூட அவளை மட்டுமல்ல சூழ உள்ளவர்களையும் சேர்த்தே சிறையில் தள்ளிவிடக்கூடிய அல்லது கொன்றுவிடும் ஆபத்து அதிகம். ஆகவே அந்த தளத்தின் அறிமுகத்தை தன்னுள் எடுத்துக் கொள்வது அவளுக்கு அதிக நன்மை வைக்கக்கூடும். ஒரு நாள் அவள் எதிரியை ஏமாற்றும் பல புனைக்கதைகளோடு தன் பயணத்தை தொடக்கினாள்.
கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள்.
அம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சில பூக்கள் வாட
தந்தை மகள் என்ற போலி அறிமுகத்தோடு தடை முகாம் தாண்டி உள்ளே நுழைந்து கொண்டாள். அவளின் நடவடிக்கை காலம் முழுதும் அவரே இவளின் தந்தை. அந்த இடை நகரத்தில் பயணத்தடை, கெடுபிடி, காலதாமதம் என இழுத்தடிக்கும் எதிரியின் பழமையான நடவடிக்கைகள் காரணமாக அவளின் அதிக நாட்கள் வீணே கழிந்தன. பரநாள் அலைச்சல், எத்தனையோ நாள் மன உளைச்சல் என சிரமப்பட்டவள் ஒரு நாள் அவள் சென்றடைய வேண்டிய எதிரியின் நிர்வாக மையத்தை சென்றடைந்தாள். அவள் அங்கு சென்றதும் இங்கு தெரிவித்த முதல் விடயம், நான் மீளவும் அங்கு வராமல் இங்கே நின்று செயற்பட போறேன். மீண்டும் ஒரு பயணத்தால் தேவையற்ற காலதாமதமும் நெருக்கடிகளும் ஏற்படலாம். சில வேளைகளில் தேவையற்ற கைதுகளுக்கும் உள்ளாகலாம். அவள் தெரிவித்த நடைமுறை பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கு அவள் தொடர்ந்து நிற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அவள் அங்கு நிலை பெற்று இயங்க தொடங்கினாள். ஐயாவுக்கு தெரியும் அவள் ஏதோ ஒரு ரகசிய நடவடிக்கைக்காகவே அங்கு வந்திருக்கிறாள் என்பது. அது என்ன, அதை அவள் எப்படி செய்யப்போகிறாள் என்பது மட்டும் அவருக்கு தெரியாது. ஐயா வயதானவர், அவரின் மகள் ஒரு போராளி, அவரின் குடும்பம் இங்கேதான் இருந்தது. அவள் அங்கு நிலை பெற்று சிறிது காலத்தில் தன்னுடைய பணியில் ஓய்வின்றி ஈடுபடத் தொடங்கினாள். எதிரியின் முற்றத்தில் நின்று கொண்டு அவனின் பலத்தையும் பலவீனத்தையும் அவள் ஆராயத் தொடங்கினாள். அதற்காக அவள் தன்னை வருத்தி செயற்பட்ட உழைப்பிருக்கிறதே அது கடினமானது. அந்த நேரங்களில் அவளை பார்க்க பாவமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவள் காலையில் புறப்பட்டு போவாள். எங்கு போகிறாள், யாரை சந்திக்கிறாள் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் மதியமோ மாலையோ வரும்போது அதிக அளவில் களைத்து போயிருப்பால் முகம் வாடியிருக்கும். வந்தவள் சும்மா இருக்க மாட்டாள். குடியிருக்கும் வீட்டின் அத்தனை வேலைகளையும் ஓடி ஓடி செய்வாள். ஒரு பொறுப்புள்ள மகளைப் போல ஐயாவோடு அன்பாக உரையாடுவதிலிருந்து உணவு பரிமாறுவது வரை சிரத்தையோடு காரியம் செய்வாள். ஐயா மகளின் அன்பில் நனைந்து மெய்யுருகி மனம் கசிந்து போவார். நாட்கள் ஓடின. அவளின் அலைச்சல் ஓய்வன்றி தொடர்ந்தது. ஐயா அவளின் தந்தையைப் போல் நடிக்க அங்கு சென்றவரானால் அவளின் செயல்கள் அவரை மாற்றியது. ஐயா அவளுக்கு உண்மையான தந்தையாகவே வாழத் தொடங்கினார். ஐயாவுக்கு தன்னுடைய மகளுக்கும் இவளுக்கும் இடையான எந்த வேறுபாட்டையும் காண முடியாதிருந்தது. அத்தோடு அவருடைய மகளை பிரிந்து அதிக தூரத்துக்கு வேறு வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய மகளாக மனதுக்குள் வரித்துக் கொண்ட அவள் ஆபத்தான காரியத்தில் ஈடுபடுவதை எண்ணி சஞ்சலப்படத் தொடங்கினார். ஐயாவுக்குள் ஏற்பட்ட இந்த உணர்வு மாற்றம் அவளின் மீது ஆழமான பாசப்பிணைப்பாக வேரூன்றத் தொடங்கியது. ஐயா பாசத்துக்கு அதிக இடம் கொடுத்து கடமையில் குழம்பத் தொடங்கினார். அந்த நேசம் அழகிய மலரின் மேல் படிந்த பனித்துளி போன்ற குளிர்மையான அன்பு. அவளின் மனமோ இலட்சியத்தில் இறுகி கிடக்க ஐயாவின் மனமோ பாசத்தால் உடைந்து கொண்டிருந்தது. இலக்கு நோக்கிய பயணத்தில் ஐயா மேலும் திசை மாறத் தொடங்கினார். விளைவு ஐயா அவளை கடமையை செய்ய விடாது நெருக்கடிகளை கொடுக்க தொடங்கினார். அங்கு அவள் குடியிருந்த வீட்டிலிருந்து முன்னரை போல புறப்படுவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. அவளுக்கும் தளத்துக்குமான தொடர்பாடுகளை துண்டிக்க தொடங்கினார். அவள் கடிதங்களை எழுதி இங்கே அனுப்ப சொல்லி ஐயாவிடம் கொடுத்தால் அவர் அவற்றை உப்பை கூடைக்குள்ளேயே அல்லது எரியும் அடுப்புக்குள்ளேயோ தள்ளினார். போறதுக்கு நான் எல்லா ஒழுங்குகளையும் செய்து தாரேன், நீ வெளிநாட்டுக்கு போகல என விடாது எச்சரிக்க தொடங்கினார். அவளோ ஐயாவின் மனம் கூணாத நல்ல மகளாக நடந்து கொண்டு தன்னுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆனால் ஐயாவின் செயல்களால் அவளுக்கு தளத்துக்குமான தொடர்புகள் அரிதாக்கிக் கொண்டே வந்தது. அவள் உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டத்தை நடாத்த வேண்டியவளானாள். அங்கே பாதுகாப்பாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் அதேவேளை தளத்தினுடனான தொடர்புகளை சீர்படுத்திக் கொள்ளவும் வேண்டியிருந்தது. விடுபட முடியாத அளவுக்கு போய்க் கொண்டிருக்கும் ஐயாவின் பாச போராட்டிலிருந்து விடுபடல் என்பது அவளுக்கு சிரமமாயிருந்தது. அவள் மனப்போராட்டத்துள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருந்தாள். ஐயாவை பல முறை ஏமாற்றி தொடர்ந்து தொடர்புகளை பேண விளைந்தாலும் சீரின்றிய தொடர்புகள் தான் தொடர்ந்தன. அங்கே ஐயா ஏற்படுத்திய சிக்கல்களால் அவள் திணற வேண்டியிருந்தாள். அது ஒரு தேர்தல் காலம். அது உயர் பாதுகாப்பை கொண்ட இலக்கொன்றை மீது தாக்குதல் மேற்கொள்ள இங்கு திட்டமிடப்பட்டது. அந்த இலக்கு தமிழரின் மீதான பாரிய இடப்பெயர்வுக்கும் பல படுகொலைகளுக்கும் காரணமாக இருந்த கொடிய இலக்கு. லட்சோப லட்சம் மக்களை சமாதானத்தின் பெயரால் ஏமாற்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு இலக்கு. சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய படுகொலைக்கும் நாகர்கோவில் மாணவர் படுகொலைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய நிறைவேற்று அதிகார மையம் தாக்குதல் நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தல் தீவிரம் பெற்றிருந்தது. தாக்குதல் செய்யப்போகும் கரும்புலியை தேர்வு செய்வது மட்டும்தான் நடவடிக்கையாளர்களின் எஞ்சிய பணியாக இருந்தது. இங்கு பொறுப்பாளர்கள் பொருத்தமான ஆளை தேடிக்கொண்டிருந்தார்கள். அங்கு தாக்குதல் தளத்தில் இந்த நடவடிக்கைக்கு ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலையில் நிற்கும் ஒரே ஆள் அவள்தான். ஆனால் அவளை அந்த தாக்குதலுக்கு தெரிவு செய்வோம் என்றால் பல்வேறு காரணங்களால் அவளது தேர்வு தட்டுப்பட்டு கொண்டிருந்தது. காரணம், அவள் அங்கு ஒரு அனுபவ பயணமாக மட்டுமே புறப்பட்டு போயிருந்ததால் அவள் போதிய பயிற்சியை பெற்றிருக்கவில்லை. அத்தோடு வெடிகுண்டு அங்கியின் அறிவு கூட சிறியளவில் தான் அவளிடமிருந்தது. அப்படியானால் அவளை இங்கே தளத்துக்கு எடுத்து அவளுக்குரிய பயிற்சி அளித்து அங்கு மீண்டும் அனுப்ப வேண்டும். ஆனால் அன்றைய காலச் சூழலில் அது முடியாத காரியம். இல்லாவிடின் பகை தளத்துக்குள்ளேயே பெரிதொரு இடத்துக்கு அவளை பின்னகர்த்தி அவளுக்கான பயிற்சியை வழங்கி அங்கு அனுப்ப வேண்டும். இத்தனை நெருக்கடிக்குள்ளும் பொறுப்பாளர்களின் கையில் உள்ள ஒரே தெரிவு அவள் மட்டும்தான். குழம்பி தெளிந்து அவளிடமே முடிவை விடுவோம் என்றால் அதற்கு முடியாமல் இருக்கிறது. காரணம், ஐயா தளத்துடனான தொடர்புகளை அவள் பேண முடியாதவாறு தொடர்புகளை துண்டித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக சீரற்ற தொடர்பாடல் மூலமாக அளித்த விடயத்தை அவள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அரைகுறையாக தெரியப்படுத்தியதுதான் தாமதம் அவள் அழுங்குப்பிடியாக பிடித்துக் கொண்டாள். அந்த தாக்குதலை நான் தான் செய்ய வேண்டும் என உறுதியாக நின்று கொண்டாள். இந்த அளவுக்கும் அவளுக்கு இலக்கு இதுதான் என்று கூட சொல்லப்படவில்லை. சில வேளைகளில் அது ஒரு சாதாரண இலக்காக கூட இருக்கலாம் என அவள் நினைக்கலாம். இந்த சிக்கப்பாடுகளுக்குள் திணறிக்கொண்டிருக்க அவள் தொடர்ந்தும் தளத்தோடு தொடர்பை பேணி வருகிறாள் என்பதை ஐயா தெரிந்து கொண்டு மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கினார். சாமானிய பெண்களைப் போலல்லாது அவள் ஒரு இலட்சிய பெண்ணாக போராட வேண்டியிருந்தது. எல்லா நெருக்கடிகளையும் உடைத்து வெளியே வர அசாத்திய மன துணிச்சலும் தைரியமும் அவளுக்கு வேண்டியிருந்தது. அவள் தனக்குரிய பெயரை தானே சூட்டியிருந்தாள். அவள் இங்கிருந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவள் அந்த படத்தில் வந்த ஒரு ஆளுமை மிக்க பெண் கதாபாத்திரம் ஒன்றின் பெயரைத்தான் தனக்கு சூட்டியிருந்தாள். இப்போது அத்தகைய ஆளுமையைத்தான் அவள் அங்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள். தந்திரமாக ஐயாவை ஏமாற்றி அங்கிருந்து வெளியேறி அவள் நடவடிக்கையாளர்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டாள். நான் தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றேன். எனக்குரிய வெடிபொருட்களை அனுப்பிவிடுங்கள். அத்தோடு இங்கிருந்து தளத்துக்கோ அல்லது வேறொரு இடத்திற்கோ வர முடியாத சூழ்நிலை இருப்பதால் தயவு செய்து எனக்கு அளிக்க வேண்டிய அந்த இலக்கிற்கான வாய்ப்பை தராமல் விட்டுவிடாதீர்கள் என உருக்கமாக வேறு கேட்டுக்கொண்டிருந்தார். அங்கு நடைபெறப்போகும் அந்த தாக்குதலை தான் செய்ய வேண்டும் என்பதில் அதிக ஆர்வமும் உறுதியும் கொண்டவளாக அவள் இருந்தாள். ஆனால் நடவடிக்கையாளர்களுக்கோ அவளின் விடயத்தில் எல்லாமே குழப்பமாக இருந்தது. அவளை ஈடுபடுத்துவதில் தயக்கம் இருந்தது. முடிவில் அவளை வெற்றி பெற்றாள். தாக்குதல் இலக்கை நோக்கி அவளது இறுதி பயணத்துக்கு முன்பு ஒரு நாள் தளத்திலிருந்து அவளுக்கு ஒரு தகவல் அனுப்பப்பட்டது. நீங்கள் ஒருமுறை கூட அம்மானை சந்திக்கவில்லை, ஆகவே ஒருமுறை இங்கு வந்து சந்தித்து விட்டு விரைவாக செல்லுங்கள் என்று. அதற்கு அவள் அங்கிருந்து பதில் அனுப்பியிருந்தாள். நான் கதைத்துக் கொண்டிருக்கின்றதெல்லாம் பொறுப்பாளர்களோடு என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எனக்கான சந்தர்ப்பத்தை தந்துவிடுங்கள். எல்லாவற்றையும் அம்மானிடம் சொல்லிவிடுங்கள் என அங்கிருந்து பதில் அனுப்பியிருந்தாள். அந்த தாக்குதலுக்குரியவள் அவள்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட முன்னரையும் விட அதிக உற்சாகத்தோடு இயங்கத் தொடங்கினாள். அவளுக்கான வெடிமருந்து அனுப்பப்பட்டு இரகசிய இடம் ஒன்றில் வைக்கப்பட்டது. அவளுக்கு உதவியாக இங்கிருந்து ஒரு உதவியாளர் அனுப்பப்பட்டார். அவர் அங்கு அவள் மேற்கொள்ளப் போகும் தாக்குதலுக்கு ஏற்ப வெடிபொருள் ஒழுங்கையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் அவளுக்கு வழங்க வேண்டும். ஆனால் அவளோ இங்கிருந்து சென்றவர் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் தானே செய்து அவருக்கு எந்த சிரமத்தையும் விட்டு வைக்கவில்லை. சென்றவருக்கு வியப்பாக இருந்தது, பெருமையாகவும் இருந்தது. ஐயாவின் பிடியிலிருந்து தந்திரமாக வெளியேறியவள் எவருடைய உதவியுமின்றி தாக்குதலுக்கு ஏற்ற வகையில் தன்னை தயார்படுத்தி அந்த பல்லாயிரக்கணக்கான சன சமுத்திரத்தில் இருந்து விலகி அந்த உயர் இலக்கை நோக்கி அவள் நகர்ந்து கொண்டிருந்தாள்.
உங்களுக்கு மட்டும் எங்கள் உணர்வுகள் புரியும், ஊமைகளாய் நாம் இருக்கும் காரணம் தெரியும். உங்களுக்கு மட்டும் எங்கள் உணர்வுகள் புரியும், ஊமைகளாய் நாம் இருக்கும் காரணம் தெரியும். பொங்கும் மகிழ் ஓடு நீங்கள் போய்விடுவீர்கள், போன பின்னர் நாம் அழுவோம். இரண்டு பேருக்குள்ளே உறங்கும் உண்மைகள், இது உலகம் அறிந்திடாத உறவின் தன்மைகள். தாயகத்து மண்ணை தானே காதலித்தீர்கள், தாவை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீர்கள். தாயகத்து மண்ணை தானே காதலித்தீர்கள், தாவை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீர்கள். பாயும் கரும் புலிகளாகி பகை முடித்தீர்கள், பாதகரின் இரண்டு பேருக்குள்ளே உறங்கும் உண்மைகள், இது உலகம் அறிந்திடாத உறவின் தன்மைகள்.
கம்பி வேலி போல அடுக்கடுக்காய் எதிரி ஏற்படுத்தியிருந்த மனித வேலி பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடந்து முன்னேறி கொண்டிருந்தவளின் முன்னே அவள் தாக்க வேண்டிய அந்த இலக்கு அவளின் தாக்குதல் வலயத்துக்குள்ளிருந்து வேகமாக வெளியேறி கொண்டிருந்தது. இனியும் தாமதிக்க முடியாது. தாக்குதல் வலயத்துக்குள் இலக்கு முழுமையாக அகப்பட்டிராத போதும் அவள் தாக்க வேண்டியதாயிற்று. அந்த கடைசி நிமிடம் அவள் வெடிக்க வைத்து எதிரி நாட்டு நிறைவேற்று அதிகாரத்தின் ஒரு பக்கத்தை இருண்டு போகச் செய்தாள். அந்த வீரமகள் முகம் மறைத்து முகவரி மறைத்து அவள் வெடியாகி போனாள் அந்த அந்நிய நாட்டில்.
எதிரியின் பாசறைகள் எரிந்திட நாங்களே எரிமலை தீப்பிழம்பாய் சென்றிடுவோ. எதிர்வரும் தடைகளை தகர்த்து எறிந்திடுவோ. எல்லோரும் அணிவகுத்து சென்றிடுவோம். எல்லோரும் அணிவகுத்து சென்றிடுவோம்.
இப்படி எத்தனை கரிய புலிகள் தங்கள் முகம் மறைத்து முகவரி மறைத்து வெளியாகி போனார்கள்.
ஆகாயத்தை நூலால் அளக்க முடியும். அந்த ஆழக்கடலை காலால் அளக்க முடியும். பூலோகத்தை புதிதாய் அளக்க முடியும். கரும்புலிகளை இங்கே யாரால் அளக்க முடியும்? தானே தரே நான தானா பந்தானே தரே நான தானா. ஆகாயத்தை நூலால் அளக்க முடியும். அந்த ஆழக்கடலை காலால் அளக்க முடியும். பூலோகத்தை புதிதாய் அளக்க முடியும். கரும் புலிகளை இங்க யாரால் அளக்க முடியும்? யாரால் அளக்க முடியும்? கரும் புலிகளை இங்கே யாரால் அளக்க முடியும்? கரும்புலி இதயம் இரும்பன எழுதும். கவிதைகள் பொய்யாகும். அது இரும்பினில் இல்லை அரும்பிய முல்லை என்பதை மெய்யாகும். முடியும் அந்த ஆழக்கடலை காலால் அளக்க முடியும். பூலோகத்தை புதிதாய் அளக்க முடியும். கரும்புலிகளை இங்கே யாரால் அளக்க முடியும்? கரும்புலிகளை இங்கே யாரால் அளக்க முடியும்? கரும்புலிகளை இங்கே யாரால் அளக்க முடியும்?
இலக்கை நோக்கி நகரும் போதும் கணக்கை பார்ப்பவர் அவர் பிடிக்கும்.
அனுப்பும் தோழர் உறவை காப்பவர். ஆகாயத்தை நூலால் அளக்க முடியும், அந்த ஆழக்கடலை காலால் அளக்க முடியும். கரும்புலி இதயம் இரும்பன எழுதும் கவிதைகள் பொய்யாகும். அது இரும்பினில் இல்லை அரும்பிய முல்லை என்பதே மெய்யாகும். கரும்புலிகளை இங்கே யாரால் அளக்க முடியும், கரும்புலிகளை இங்கே யாரால் அளக்க முடியும்.